மரப்பாச்சி சொன்ன ரகசியம் அப்படின்னு எஸ் பாலபாரதி அவர்கள் குழந்தைகளுக்காக எழுதின ஒரு குறுநாவலை தான் பார்த்துட்டு வரோம். பூஜா ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்து அவங்க அப்பாவும் அம்மாவும் மாறி மாறி கேள்வி கேட்குறாங்க. ஒரு இடத்துல பூஜா உடஞ்சி போய் அழறா. ஏம்மா உனக்கு வீட்டுக்கு வர பிடிக்கலை ஏன் அப்படின்னு திருப்பி அவங்க அப்பா கேட்ட உடனே கீழ் வீட்டு தாத்தாவை பற்றியும் அவர் நடந்துக்கிட்ட விதத்தையும் பற்றியும் பூஜா சொல்கிறா. அவள் சொல்ல சொல்ல அவங்க அம்மா அப்பாவுக்கு அப்படியே அதிர்ச்சியாக இருந்தது. அவங்க அப்படியே நொந்து போய் அழுகையோட ஓடி வந்து தங்களோட மகளை பூஜாவை கட்டிக்கிறாங்க. இந்த விஷயத்தையெல்லாம் மரப்பாச்சி வந்து ஷாலு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன, கொஞ்ச நேரம் பூஜா அழுதா, அவளை சமாதானப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லுது. அப்புறம் என்ன ஆச்சுன்னு ஷாலு கேட்க, அப்புறம் அவளோட அப்பாவும் அம்மாவும் பூஜாவை வீட்டில் இருக்க சொல்லிட்டு தனியாக போய் பேசினாங்க. என்ன பேசுனாங்க அப்படின்னு கேட்டவுடனே, எனக்கு என்ன தெரியும், நான் பூஜாவோட ரூமில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பூஜா கூப்பிட்டு, நீ வீட்லேயே இருமா, நாங்கள் கீழே போய் அந்த தாத்தா கிட்ட சண்டை போட்டுட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. சண்டை போட்டாங்களா அப்படின்னு ஷாலு கேட்க, ஆமாம், எதையோ தள்ளி விட்ட மாதிரியும் டம் டமால்னு பயங்கரமாக சத்தம்லாம் கேட்டுச்சு. அப்புறமா மேலே வந்தவங்க மாமா வீட்டுக்கு போகலான்னு பூஜாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கிளம்புற அவசரத்தில் பூஜாவும் என்னை விட்டுட்டு போயிட்டா. எப்படியோ கஷ்டப்பட்டு நான் இங்கே வந்துட்டேன். இனிமே நடந்ததை அவள் தான் வந்து சொல்லணும் அப்படின்னு மரப்பாச்சி சொல்லுது. வெறும் சண்டை போட்டுட்டு போயிட்டாங்களா, இந்த தாத்தாவை பனிஷ் பண்ணலையா அப்படின்னு ஷாலு கேட்குறா. அதுக்குத்தானே நான் இருக்கேன், நான் சரியான தண்டனை கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னோடனே, என்ன நீ தண்டனை கொடுத்தியா அப்படின்னோடனே, ஆமாங்கிற மாதிரி தலையாட்டிச்சு மரப்பாச்சி. கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லி மரப்பாச்சி எப்படி தண்டனை கொடுத்ததுங்கிறத பற்றி சொல்ல ஆரம்பிக்குது. கதவை பூட்டிட்டு பூஜாவும் பூஜா அம்மா அப்பாவும் வீட்டை விட்டு வெளியில் போனவுடனே மரப்பாச்சி வாசக்க பக்கத்தில் இருக்கிற ஜன்னல் வழியாக திறந்து அது வழியாக வெளியில் போயிடலான்னு முடிவுக்கு வந்துச்சு. பக்கத்தில் இருந்த சோபா மேலே ஏறி அதோட சாயிர பகுதி பின்னாடி ஏறி ஜன்னல் வழியாக அப்படியே அந்த விளிம்பில் ஏறிச்சு. அப்போது மரப்பாச்சி அப்போ தான் அதை கவனிச்சது. ஜன்னல் முழுக்க வலை மாதிரி மாட்டியிருந்தாங்க, பூச்சி கொசியெல்லாம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு. இப்போ எப்படி வெளியில் போகிறது அப்படின்னு அதுக்கு ஒரு கவலையாக இருந்தது. ஏறி நின்ற இடத்துலையே அப்படியே சோர்ந்து போய் உட்காந்து ஜன்னல்லையே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தது. அப்போ தான் அந்த வீட்டு பக்கத்தில் இருந்து கேபிள் டிவி ஒயர் வீட்டுக்குள்ளே வரதை அது பார்க்கறது. உடனே ஒயர் வர இடத்துல மட்டும் கொஞ்சம் வலை நெகிழ்ந்து இருக்கிறத பார்த்து அது வழியாக வெளியில் போயிடலான்னு முடிவுக்கு வருது. தான் உட்காந்துருந்த சோஃபாவோட ஓரத்தில் ஓடிச்சு கேபிள் டிவி ஒயரை எட்டி பிடிச்சது. மெதுவாக ஏற ஆரம்பிச்சது. அந்த ஒயர் கொஞ்சம் வழுக்கிக்கிட்டே இருந்தது. இருந்தாலும் மரப்பாச்சி இருக்க பிடிச்சிக்கிட்டு அது ஓரமாக அப்படியே மெதுவாக நடந்து அந்த ஜன்னலுக்கு கிட்ட போயிடுச்சு. கீழே பார்த்தா பயங்கர பள்ளம், முதல் மாடியிலேருந்து பார்க்கறது மாதிரி இல்லாமல் ஏதோ பல மாடி கட்டடத்துலேருந்து கீழே பார்க்குற மாதிரி அதுக்கு இருந்தது. இருந்தாலும் அது மெதுவாக அந்த டிவி ஒயர் எங்கே போகுதுன்னு கவனிச்சுக்கிட்டே இருந்தது. அது கீழ் வீட்டுக்கு போச்சு. ஐடியா, இந்த ஒயரை பிடிச்சிக்கிட்டே அப்படியே கீழ் வீட்டுக்கு போயிட்டா அங்கேருந்து நம்ம வெளியில் போயிடலாங்கிற எண்ணம் அந்த மரப்பாச்சிக்கு வந்தது. அது கீழ் வீட்டில் தனியாக இருந்த அந்த தாத்தா பாட்டியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் எட்டி பார்த்துட்டு போயிடலான்னு நினச்சிது. கேபிள் ஒயரை பிடிச்சி சறுக்கிக்கிட்டே கீழ் ஜன்னல் போய் வீட்டுக்குள்ளே வந்து சேர்ந்துருச்சு மரப்பாச்சி. அங்கே வந்த இடத்துல ஒரு தலையாட்டி பொம்மை இருந்தது. அதை பார்த்த உடனே மரப்பாச்சிக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதோடய தலையை கொஞ்சம் நேரம் ஆட்டி விட்டு அந்த பொம்மை ஆடுறத பார்த்துக்கிட்டே இருந்தது. அப்புறமா இன்னொரு பக்கம் வந்த வேலையை நம்ம பார்க்கணுங்கிற எண்ணம் வந்தவுடனே பாட்டியோட குரல் சத்தமாக கெட்டுது. நீ எல்லாம் மனுஷனாயா, தூ இத்தனை வயசுக்கு அப்புறம் இப்படி புத்தி போயிருக்கே, இன்றைக்கி உன் பையன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு ஏதோ சத்தமாக அவங்க கத்துறதெல்லாம் இவ இந்த மரப்பாச்சி காதில் விழருது. அங்கே தாத்தா உட்காந்துருந்தார். பாட்டி சத்தம் போடும்போது அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தார். அவர் அவங்கிட்ட சொல்கிற அளவுக்குலாம் இங்கே ஒன்றும் நடக்கலை, தேவையில்லாமல் நம்ம பையன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காத, அந்த பூஜா பொண்ணு பொய் சொல்லுது அப்படின்னு தாத்தா பாட்டுக்கு பேசுகிறாரு. ஆமாய்யா, அந்த பச்சை பிள்ளை பொய் சொல்லுதுன்னு சொல்கிறியா, உனக்கு வெக்கமாக இல்லை, தப்பு செஞ்சுட்டது சாதிக்கிறப்பாரு, உன்னை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது, ஏதோ அவங்க நல்லவங்களாக இருக்கு போய் நீ தப்பிச்ச, இல்லாட்டி போலீஸ் கேஸ்ன்னு அசிங்கப்பட்டிருப்ப அப்படின்னோடனே, ஆமாண்டி நீ ஏன் கத்தி ஊரே கேட்குற அளவுக்கு எல்லாருக்கும் சொல்லிடு அப்படின்னு அவர் இன்னும் கோவப்படுறாரே தவிர அப்படி ஒரு எரிஞ்சு விழுறாரு பாட்டிக்கிட்ட. எக்கேடும் கெட்டு போங்க, நாளைக்கு அவங்க அட்வான்ஸ் திருப்பி கொடுத்துருவாங்க, இதெல்லாம் பார்க்கணும்னு எனக்கு தலைவிதி அப்படின்னு பாட்டி இன்னும் துக்கப்பட்டுக்கிறாங்க. எல்லாத்தையும் இந்த மரப்பாச்சி பொம்மை பார்த்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு ரொம்ப கோபம் வந்தது. தப்பும் பண்ணிட்டு தான் செய்யலைன்னு சொல்கிறாரே, இவரை சும்மா விடக்கூடாது, இவருக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு மரப்பாச்சிக்கு தோணுது. அதே நேரத்தில் தாத்தா கட்டிலேருந்து எழுந்து பாத்ரூம் நோக்கி போனார். மரப்பாச்சி கையும் காலும் பரபரத்தது. கட்டிலோட காலுக்கு பக்கத்தில் ஒரு பாட்டில் தெரிஞ்சது. அந்த பாட்டிலை நோக்கி வேகமாக ஓடிச்சு மரப்பாச்சி. அதில் ஏதோ ஒரு எண்ணெய் இருந்தது, எண்ணெய் இருக்கிற பாட்டில். ஒருவேளை பாட்டி வந்து தன்னோட கால் வலிக்குன்னு எடுத்து தடவரத்துக்காக வச்சுருப்பாங்களோ என்னவோ. தாத்தா பாத்ரூம் விட்டு வெளியில் வர அந்த இடத்துல பாத்ரூம் வாசலை நோக்கி அந்த பாட்டிலை உருட்டிட்டு போச்சு மரப்பாச்சி. அப்புறமா அந்த மூடியை திறந்து அந்த திரவத்தை, அதாவது அந்த எண்ணெயை அந்த பாத்ரூம் வாசல் முழுக்க கொட்டிடுச்சு. அப்புறமா பாட்டிலோயே தவிழ்த்து அப்படியே உருட்டிக்கிட்டே போய் ஓரமாக ஒளிஞ்சிக்கிச்சு. பாத்ரூம் கதவை திறந்துக்கிட்டு வெளியில் வந்த தாத்தா அந்த எண்ணெயில் கால் வைக்க அப்படியே வழுக்கி விட்டுருச்சு. ஆணும் கத்திக்கிட்டே கீழே விழுந்தார். எல்லாருக்கும் என்ன நிலமன்னு புரியறதுக்கு முன்னாடியே அவர் கீழே விழுந்தாச்சு. அது கீழே விழுந்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு மயக்கமே வந்து மயங்கி போயிட்டார். இந்த விஷயத்தெல்லாம் மரப்பாச்சி ஷாலு கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. சரியான தண்டனை கொடுத்துருக்கு, அப்புறம் என்னாச்சு அப்படின்னு ஷாலு ரொம்ப ஆர்வமாக கேட்குது. இன்னும் நான் முழுசாகவே சொல்லி முடிக்கலையே. அப்புறம் பாட்டி வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க உதவியோட ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி தாத்தாவை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. அப்புறம் தாத்தாவுக்கு ஒரு கை உடஞ்சி போச்சு, கட்டு போட்டிருக்காங்க, இடுப்பு எலும்பியும் ஒரு விரிசல் விழுந்திருக்கு. அதனால் இனிமேல் அவர் 6 மாதத்துக்கு நடக்கக்கூடாதான், ஃபுல்லாக பெட் ரெஸ்ட் தான் எடுக்கணுமா, இனிமேல் அவர் படுத்த படுக்க தான் அப்படின்னு சொல்லி மரப்பாச்சி சிரிக்குது. ஷாலுக்கும் சிரிப்பு வருது. செம்மையான காரியம் பண்ண. சரி, இப்போ ஸ்கூலுக்கு நேரமாச்சு, நான் குளிச்சுட்டு ரெடியாகி வந்துடுறேன், அப்புறம் கிளம்புவோம், அங்கே போய் பூஜா கிட்ட மிச்சத்தை கேட்டுக்கலாம் அப்படின்னு பாத்ரூமை நோக்கி ஷாலு போகிறான். யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அவங்க ஸ்கூல் வேனுக்காக காத்துட்டு இருந்தாங்க. இந்தாடி லஞ்ச் பாக்ஸு, ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியான்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அதெல்லாம் முடிச்சிட்டேம்மா அப்படின்னோடனே, சரி அம்மா கொஞ்சம் வேலை இருக்குது, வேன் வந்ததும் சொல்லு, வாசலுக்கு வரேன் அப்படின்னு அவங்க அம்மா உள்ளே போகிறாங்க. அம்மா அந்த பக்கம் போன கொஞ்ச நேரத்தில் வாசலில் வேன் ஹார்ன் அடிக்குது. அம்மா வேன் வந்துருச்சு அப்படின்னு ஷாலு கத்துறா. இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பின்னாடியே ஓடி வராங்க. வேனில் அவளை ஏற்றி விட்டதுக்கப்புறமா அவங்களும் டாட்டா சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வேனுக்குள்ளே ஏறி தன்னோட இடம் பார்த்துட்டு உட்காந்துக்கிறா. பூஜாவை தேடுறா ஷாலு. அவள் வேனில் இல்லை. எப்பவும் வந்துடுவாளே, இன்னைக்கு ஏன் வரல அப்படின்னு ஷாலுக்கு தோன்றுறது. ஒருவேளை பூஜாவை அவங்க மாமா வீட்லேயே பூட்டி வச்சுட்டாங்களா, இனிமேல் ஸ்கூலுக்கு வராமல் போயிடுவாளா, இந்த மாதிரி ஷாலுக்கு ஏகப்பட்ட சிந்தனை. மெதுவாக எழுந்து வேன் பக்கத்தில் அந்த கதவருகில் கிட்ட போய் நர்சரி டீச்சர்கிட்ட போனாள். மிஸ் பூஜா வரலையா அப்படின்னு கேட்குறா. வரலப்பா, அவள் வீட்டு வாசலில் 5 நிமிஷம் நின்று ஹார்ன் அடித்து பார்த்தா ஆளை காணோம், சரின்னு வந்துட்டோம், நீ போய் உட்காரு அப்படின்னோடனே அவள் போய் அவள் பிளேஸில் உட்காந்துக்கிறாள். இன்னும் என்னெல்லாம் நடக்குதுங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி.